சுவாமிகள் சொல்லி அமெரிக்காலேருந்து திரும்பி வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் திரும்பி வரத்துக்கு எங்கள் அம்மா அப்பாவும் ஒத்துண்டாளே. இந்த காலத்தில் நீ அங்கேருந்து பணம் சம்பாதிச்சு அமிச்சா போகிறோன்னு சொல்கிறவா நாளே ஆகிட்டா. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கண்டென்டடாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா, ஏழ்மையை விரும்பி ஏற்றுண்டு அதுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக எங்களெல்லாம் வளர்த்தா. நாங்கள் வளரும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பண்டிகையும் கணேச சதுர்த்தி, ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, சங்கராந்தி அப்படின்னு எல்லா விசேஷங்களையும் ரொம்ப ஸ்ரத்தையாக, அந்த பூஜையை ரொம்ப பிரியமாக அப்பா பண்ணுவார். அம்மா பக்ஷணங்கள்லாம் பண்ணுவா. எங்கள் அம்மா எது பண்ணாலும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவா. ஒரு கோலம் போடுறதாலும் சரி, சமைக்கிறதுனாலும் சரி, அது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து கேட்டு பார்த்து பண்ணுவா. எங்கள் அம்மாட்டேந்தான் குவாலிட்டிங்கிறது பணத்தை பொறுத்த விஷயம் இல்லை, மனசை பொறுத்த விஷயங்கிறது தெரிஞ்சுட்டேன். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 10 வருஷம் இருந்தேன் நான். எங்கள் அப்பா காரியங்கள் பண்ணார்னா ரொம்ப டீட்டெயில்டாக பிளான் பண்ணி பண்ணுவார். எத்தனை பேரை கூப்பிடணும், என்னென்ன சாமான் வாங்கணும் அப்படின்னு, பட்ஜெட்டு அப்படின்னு டீட்டெயில்டாக பிளான் பண்ணி தான் காரியங்கள் பண்ணுவார். இந்த ஸ்கந்த சஷ்டி, அவள் பெரிய டூர்லாம் போகிறது, சங்கத்துலேருந்து 50 பேரை கூட்டின்னு போயிட்டு வர்றது, அதெல்லாம் பண்ணுவாள். இதுக்கு மேலே எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோ பரோபகாரம் பண்ணியிருக்கா. எத்தனையோ கல்யாணங்கள் நடத்தி வச்சுருக்கா. அந்த காலத்தில் கான்ட்ராக்டர்லாம் கிடையாது. அப்பாட்ட வந்து சொல்வாள் கல்யாணம் வருதுன்னு. எங்கள் அப்பா போய் முன்னின்று எல்லா காரியங்களையும் பண்ணி கொடுத்துட்டு வருவார். ஒரு நமஸ்காரம் பண்ணி புடவை வச்சு கொடுப்பா, அது கூட இவள் எதிர்பார்க்க மாட்டாள். அப்படி அந்த காலத்தில் பரோபகாரம் பண்ணியிருந்தா. இதையெல்லாம் நான் அப்ரிஷியேட் இன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணேன்னா அது சுவாமிகள் சொல்லி கொடுத்தார். அது மாதிரி எங்கள் அப்பா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டு. நான் கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப சென்சிட்டிவ். நான் காரியங்கள் பண்ணால் யாரும் என்ன எதுவும் சொல்லப்படாது, எல்லோரும் வெரி குட் சொல்லணும். அதனால் நான் இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். நம்ம காரியங்கள் பண்ணால் ரெண்டு பேர் என்ன இருக்கும்பா, ரெண்டு பேர் என்ன இல்லம்பா. அதனால் இப்போ வசதியாக இதெல்லாம் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டீச்சரை ஒன்றும் சொல்ல மாட்டாளே, நான் பாடம் எடுக்கிறான்னு சொல்லிடுறா. ஏதோ சுவாமியில் அனுப்புகிறோம். அந்த முதல்ல சுவாமியில் முதல் நாள் நான் போய் பார்த்தபோது நமஸ்காரம் பண்ணி அபிவாதையை சொன்னேன், இன்னார் பிள்ளைன்னு சொன்னேன். சுவாமிகள் என்ன நட்சத்திரம்னு கேட்டார். மூல நட்சத்திரம்னு சொன்னேன். உனக்கு சங்கீதத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்குமே என்னார். என்னடா அது, இவர் மைண்ட் ரீடராக இருக்காருன்னு நினச்சேன். ஏன்னா அப்போ நான் வந்து மியூசிக் அகாடமியில் சீசன் டிக்கெட் வாங்கிட்டு எல்லா கச்சேரியும் மேடையில் பாடகர்களுக்கு பின்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அந்த மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துக்கலாம். அது ஏதோ ஒரு விலை குறைச்சலான ஒரு டிக்கெட். அதை எப்படியோ வாங்கிட்டு எல்லா கச்சேரியும் கேட்டிருந்தேன். அவ்வளோ சங்கீத பித்தாக இருந்தேன். என்ன சங்கீதத்துலேருந்தும் தமிழ்லேருந்தும் சுவாமிகள் மெதுவாக ராமாயணத்துக்கு எப்படி கூட்டின்னு வந்தார்னு அது ஒரு நாள் சொல்கிறேன். அந்த அப்படி அவர் கேட்டோடனே நான் அசந்துட்டேன். எப்படி உங்களுக்கு தெரியும்னு. இல்லை, நீ மூல நட்சத்திரம்லாம் கேத்து தசை கொஞ்சம் வருஷம் இருக்கும், அப்புறம் 20 வருஷம் சுக்கரதசை, சுக்கரதசைங்கிறதுனால சங்கீதத்தில் ஆர்வமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து காலச்சக்கரத்தில் கையில் வச்சுட்டு இருந்த கிருஷ்ண பரமாத்மான்னு அப்புறம் தான் புரிஞ்சுட்டேன். அவர் முக்கால முடர்ந்த முனிவருங்கிறது அப்புறம் நான் தெரிஞ்சுட்டேன். அன்றைக்கி அந்த மாதிரி விளையாட்டு பண்ணார். அப்புறம் நீ கேத்துக்காலில் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்க, புராஹ ஜக்ரீவ மகாசுரேணா அப்படின்னு ஒரு நாராயணத்தில் 32வது தசகம் மத்ஸ்யாவதாரம், கேத்துக்கு மத்ஸ்யாவதாரம் படிப்பான், நான் அதை படிக்கிறேன்னு படித்தார். அதை வந்து ஒரு 4 நாள் படித்தார். எனக்கு மனப்பாடாச்சு. அதை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்பட்டார். அப்புறம் அங்கே ஒரு வாழ ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்கிறத நான் கவனித்தேன். உனக்கு எதாவது வேணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாலாம் என்கிட்ட பிரியமாக இருக்கா, நான் அம்மாட்ட ஏதாவது ஹார்ஷாக சொல்லிடுறேன், வருத்தப்படுறா, இதுக்கு ஏதாவது மறந்துறதா சொல்லுங்க. ஒன்று சுவாமிகள் வந்து மணிஷாம் மகேந்திரீம் கக்குபமிபத்தே காமபிதாம் பிரதத்தே காமாட்சியாக சரண தருணாதித்ய கிரணா எதியே சம்பர்க்கே திருத ரசமரந்தா கவயதாம் பரிபாக்கம் தத்தே பரிமளவதி சுக்தி நளினி அப்படின்னு அம்பாவுடைய சரணமாகிய சூரியன் மனசில் உதயமானா நல்ல இனிமையான வாக்குங்கிற தாமரை மலரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதை எழுதி கொடுத்தார். அதை சொல்லிட்டு வந்தேன் ஒருத்தருக்கு. அந்த மாதிரி அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறானேங்கிறதுனால என்ன ஒரு அம்பாள் பக்தன்னு கவுண்ட் பண்ணி, நீ போய் காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு போனேன்னா மூக்க பஞ்சசத்தின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, அதை வாங்கிட்டு வா நம்ம படிப்போம்னார். அன்றைக்கே போய் ரெண்டு புஸ்தகம் வாங்கிட்டு வந்தேன், தினம் 50 ஸ்லோகம் 100 ஸ்லோகம். அடுத்த 10 வருஷம் எனக்கு மட்டும் ஒரு 500 ஆவர்த்தி படிச்சிருப்பார். அந்த மூக்க பஞ்சசி ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டே இருந்தார். அவர் அவ்வளோ டயர்டாக இருப்பார், உடம்பும் ஜாஸ்தியாக, ப்ரெஷர், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. ஆனால் என்னை பார்த்தார்னா எழுந்துருவார், படுத்துட்டுருந்தாலும் எழுந்துருவார். இருக்கட்டுமேனாலும் அம்பாளை பேசணும்னா சக்தி கொடுப்பா அப்படின்னு அந்த 50 ஸ்லோகம் 100 ஸ்லோகம் அவ்வளோ இனிமையாக அந்த மூக்க வம்சத்தை படிப்பார். அப்புறம் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் வான்னு சொன்னே திரும்பி வந்தேன். ஒருத்தருக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை, மகான்களுடைய அன்பை வந்து அளவிட முடியாது. எவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு அக்கறைங்கிறதுக்கு அவர் சொன்னார், நீ முதல்ல வந்தபோது இந்த மனிஷா மகேந்திரிங்கிற ஸ்லோகத்தை கேட்டுண்டு, அதில் வந்து நல்ல வாக்கு வரும்ன்றது இருக்குது. ரெண்டாவது பார்ட்டில், ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து புத்தி ஒரு தனி பரிபாகத்தை அடையும்னு இருக்குது. அந்த மாதிரி அம்பாள் உன் மனசில் ஒரு பரிபாகத்தை கொடுத்து உன்னை அந்த அமெரிக்காலேருந்து மீட்டுண்டு இங்கே அம்மா அப்பாட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கார் அப்படின்னு சொன்னேன். அப்படி சுவாமியுடைய அன்பை அனுபவிச்சிருக்கேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.